அதிகாரம் 35. தேவனை குறித்த ஒரு மெய்யான அறிவு. நம்முடைய இரட்சகரை போல தேவனுக்கு சேவை செய்யவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். குணத்தில் தேவனை போல ஆவதற்காகவும் சேவை செய்யும் வாழ்க்கை வழியாக அவரை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாகவும் நாம் இங்கே இருக்கிறோம். தேவனோடு இணைந்து வேலை செய்யவும் அவரை போல மாறி அவருடைய குணத்தை வெளிப்படுத்தவும் அவரை நாம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். அவர் தம்மை வெளிப்படுத்துகிற விதமாக நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். தேவனை குறித்த அறிவே அனைத்து மெய்யான கல்விக்கும் அனைத்து மெய்யான சேவைக்கும் அஸ்திபாரமாய் இருக்கிறது. இது மாத்திரமே சோதனைக்கு எதிரான மெய் பாதுகாப்பு. இது மாத்திரமே குணத்தில் நம்மை தேவனை போன்று ஆக்க முடியும். தங்கள் சக மனிதரை உயர்த்த உழைக்கிற அனைவருக்கும் இந்த அறிவே அவசியம். குணத்தின் மாற்றம், வாழ்க்கையின் தூய்மை, சேவையில் திறமை, சரியான கொள்கைகளை பின்பற்றுவது, இவை அனைத்துமே தேவனை குறித்த சரியான அறிவை சார்ந்திருக்கிறது. இந்த அறிவே இந்த வாழ்க்கைக்கும் இனி வரவிருக்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமான ஆயத்தம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய 2 பேதுரு 1:3 யாவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். 17:3 என்று இயேசு கூறினார். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 9:23-24. தேவன் கொடுத்திருக்கிற அவரை குறித்த வெளிப்பாடுகளை நாம் ஆராய வேண்டும். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும், அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் இரட்சிக்கப்படுவார்கள். யோபு 22:21-29. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ரோமர் 1:20. இப்பொழுது நாம் காண்கிற இயற்கை காரியங்கள் ஏதேனின் மகிமையை மங்கலாக விவரிக்கின்றன. பாவம் பூமியின் அழகை கெடுத்து போட்டது. அனைத்து காரியங்கள் மேலும் தீமையின் தடயங்களை காணலாம். எனினும் அழகான அநேகம் மீந்திருக்கிறது. வல்லமையில் எல்லையில்லாத, நன்மையிலும் இரக்கத்திலும் அன்பிலும் மிகவும் பெரியவரான ஒருவர் பூமியை உண்டாக்கி அதை வாழ்க்கையாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பினார் என்பதற்கு இயற்கை சாட்சி பகருகிறது. அழுகி போன இந்த நிலையிலும் மாபெரும் தலைமை கலைஞருடைய கை கிரியைகளை அனைத்தும் வெளிப்படுத்துகின்றன. நாம் எங்கு திரும்பினாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம். அவருடைய நன்மையின் சான்றுகளை காணலாம். உருண்டு வரும் பவித்திரமான இடிமுழக்கத்திலும் மிகவும் பழமையான சமுத்திரத்தின் முடிவில்லாத இறைச்சலிலும் இருந்து காட்டை இனிமையான இசையினால் நிறைக்கிற மகிழ்விக்கும் பாடல்கள் வரை இயற்கையின் பதினாயிரக்கணக்கான குரல்கள் அவருடைய துதியை பேசுகின்றன. பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆகாயத்திலும் காணப்படும் அற்புதமான சாயத்திலும் நிறத்திலும் அதன் அழகிய பகட்டின் வேறுபாட்டிலோ அல்லது இணக்கத்தின் கலப்பிலோ அவருடைய மகிமையை நாம் காண்கிறோம். நித்திய பர்வதங்கள் அவருடைய வல்லமையை குறித்து சொல்லுகின்றன. சூரிய ஒளியில் தங்களுடைய பசுமையை அசைக்கிற மரங்களும் மென்மையான அழகோடு வருகிற மலர்களும் தங்களுடைய சிருஷ்டிகரை சுட்டி காட்டுகின்றன. சிவந்த பூமியை மூடியிருக்கிற பசும் பொல் அவருடைய சிருஷ்டிகளில் மிகவும் தாழ்மையானவைகளின் மேலிருக்கும் தேவனுடைய கவனிப்பை சொல்லுகின்றன. சமுத்திரத்தின் குகைகளும் பூமியின் ஆழங்களும் அவருடைய பொக்கிஷங்களை வெளிக்காட்டுகின்றன. சமுத்திரத்தில் முத்துக்களையும் மலைகளுக்கிடையே ஸ்வர்ண ரத்தினத்தையும் சுகந்தியையும் வைத்த அவர் அழகை நேசிக்கிறவர். வானத்தில் உதிக்கிற சூரியன் தாம் உண்டாக்கின அனைத்திற்கும் ஜீவனும் வெளிச்சமுமாயிருக்கிறவரை எடுத்து காட்டுகிறது. பூமியை அழகுபடுத்தி வானங்களை ஒளிர்விக்கிற பிரகாசமும் அழகுமான அனைத்தும் தேவனை குறித்து பேசுகின்றன. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ஆபகூக் 3:3, சங்கீதம் 104:24, சங்கீதம் 19:2-4. இவை அனைத்தும் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும் அவருடைய ஆசையையும் மென்மையான தகப்பனுடைய பராமரிப்பையும் குறித்து சொல்லுகின்றன. இயற்கை அனைத்திலும் செயல்பட்டு எல்லாவற்றையும் நிலைத்திருக்க செய்கிற வல்லமை சில அறிவியல் மனிதர்கள் காட்டுவதை போன்று எல்லாவற்றையும் ஊடுருவும் ஒரு கொள்கை அல்ல, எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற ஒரு சக்தியும் அல்ல. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்றாலும் அவர் ஒரு தனிப்பட்ட நபர், ஏனெனில் அவர் தாமே தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். எரேமியா 10:10-11, 16:12. இயற்கை தேவன் அல்ல. இயற்கையில் இருக்கிற தேவனுடைய கையின் கிரியைகள் தாமும் தேவன் அல்ல. இயற்கையின் காரியங்கள் தேவனுடைய குணம் மற்றும் வல்லமையின் வெளிப்பாடே. இயற்கையை நாம் தேவனாக கருதக்கூடாது. மனிதர்களுடைய கலைத்திறன் கண்களை மகிழ்விக்கிற மிகவும் அழகான காரியங்களை உண்டாக்குகிறது. அவைகள் அதை வடிவமைத்தவனுடைய சிந்தையை குறித்த சில காரியங்களை நமக்கு வெளிக்காட்டுகின்றன. ஆனால் செய்யப்பட்ட பொருள் அதை செய்தவன் அல்ல, செய்யப்பட்ட வேலை அல்ல, அதை செய்தவனே கணத்திற்கு தகுதியானவனாக எண்ணப்படுகிறான். அவ்விதமே இயற்கை தேவனுடைய எண்ணத்தின் விளக்கமாயிருக்கும்போது இயற்கை அல்ல, இயற்கையின் தேவனே உயர்த்தப்பட வேண்டும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடக் கடவோம். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. சங்கீதம் 95:6, 95:4-5. அவரை தேடுங்கள், அவர் அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும். அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அஸ்திபாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் 5:7-8, 4:13-9:6. பூமியின் சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பின் வேலையை அறிவியலால் விளக்க முடியாது. உயிரின் மர்மத்தை எந்த அறிவியலால் விளக்கக்கூடும்? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11:3. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். ஏசாயா 45:7-12, 48:13. பூமியை சிருஷ்டித்த போது ஏற்கனவே இருந்த பொருட்களினால் அதை உண்டாக்கும் கட்டாயத்தில் தேவன் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. பொருளாகட்டும் அல்லது ஆவிக்குரிய காரியமாகட்டும் அனைத்தும் ஆண்டவராகிய யெகோவாவின் வார்த்தையின் முன் நின்றன. மேலும் அவருடைய சொந்த நோக்கத்திற்காக அவை அனைத்தும் உண்டாக்கப்பட்டன. வானங்களும் அவைகளின் சர்வ சேனையும் பூமியும் அதில் இருக்கிற அனைத்தும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் வந்தன. மனிதனை உண்டாக்கினதில் தனிப்பட்ட தேவனுடைய கிரியை வெளிக்காட்டப்பட்டது. தேவன் மனிதனை தமது சாயலில் உண்டாக்கின போது அந்த உருவம் அதன் அனைத்து ஏற்பாடுகளிலும் பூரணமாயிருந்தது. ஆனாலும் உயிரற்று இருந்தது. பின்னர் ஆள் தத்துவம் உள்ள இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் அந்த உருவத்திற்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் உயிருள்ள அறிவுள்ள ஜீவியானான். மனித சரீரத்தின் அனைத்து பகுதிகளும் செயலுக்கு வந்தன. இருதயம், இரத்த நாளங்கள், நாவு, கரங்கள், பாதங்கள், உணர்வுகள், மனத்திறன்கள் அனைத்தும் தங்களுடைய வேலையை துவங்கின. அனைத்தும் பிரமாணத்தின் கீழ் வைக்கப்பட்டன. மனிதன் ஜீவாத்மாவானான். வார்த்தையாகிய கிறிஸ்துவின் வழியாக ஆழ்தத்துவமுள்ள தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்கு அறிவையும் வல்லமையையும் கொடுத்தார். நாம் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட போது நம்முடைய எலும்புகள் அவருக்கு மறைவாயிருக்கவில்லை. நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கீழான உயிர்கள் அனைத்திற்கும் மேலாக தம்முடைய சிருஷ்டிப்பின் கிரீடமான மனிதன் தமது நினைவுகளை விவரித்து தமது மகிமையை வெளிக்காட்ட வேண்டும் என்று தேவன் வடிவமைத்தார். மனிதன் தன்னை தேவன் என்று உயர்த்தக்கூடாது. கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். சங்கீதம் 100:1-4, 99:9. தேவன் தாம் உண்டாக்கினவைகளை தமது ஊழியக்காரராக உபயோகிப்பதிலும் அவைகளை தாங்குவதிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார். அவர் இயற்கை சட்டங்களை தமது கருவிகளாக உபயோகித்து அவைகள் வழியாக கிரியை செய்கிறார். அவைகள் தாமாக செயல்படக்கூடியவைகள் அல்ல. தமது சித்தத்தின்படி அனைத்திலும் செயல்படுகிற ஒருவருடைய அறிவின் சமூகத்திற்கும் செயல்களுக்கும் இயற்கை தன் வேலைகளில் சாட்சி பகர்கிறது. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். சங்கீதம் 119:89-91, 135:6, 145:5-6. வருடா வருடம் தன்னுடைய ஏராளமானவைகளை கொடுத்து பூமி தொடர்ந்து சூரியனை சுற்றி வருவது அதற்குள் இருக்கும் சக்தியினால் அல்ல. இந்த கோளை நடத்துவதில் நித்தியமானவரின் கரம் என்றும் வேலை செய்து வருகிறது. பூமியை அதன் இடத்திலும் சுழற்சியிலும் வைத்திருப்பது தொடர்ச்சியாக செயல்படுகிற தேவனுடைய வல்லமையே. சூரியனை வானங்களில் உதிக்கச் செய்கிறவர் தேவனே. அவரே வானத்தின் பலகணிகளை திறந்து மழையை அனுப்புகிறார். பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். சங்கீதம் 147:16, 10:13. அவருடைய வல்லமையினாலேயே தாவரங்கள் செழிக்கிறது, ஒவ்வொரு இலையும் தோன்றுகிறது, ஒவ்வொரு மலரும் மலர்கிறது, ஒவ்வொரு பழமும் உருவாகிறது. மனித சரீரத்தின் இயந்திர செயல்பாடு முழுமையாக புரிந்து கொள்ளப்பட முடியாது. மிக அதிக புத்திசாலிகளையும் திணறடிக்கிற இரகசியங்கள் அதில் இருக்கிறது. இருதயம் துடிப்பதும் மூச்சு அடுத்தடுத்து தொடருவதும் ஒரு விசை துவக்கப்படும் போது தன் வேலையை தொடர்ந்து செய்கிற இயந்திரத்தின் விளைவு அல்ல. தேவனுக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். துடிக்கும் இருதயமும் ஓடும் இரத்தமும் உயிரோடு இருக்கிற அமைப்பின் ஒவ்வொரு நரம்பும் தசையும் எப்போதும் இருக்கிற தேவனுடைய வல்லமையினால் முறையாக பாதுகாக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் செயலற்று அமைதியிலும் தனிமையிலும் அல்ல. அவருடைய சித்தத்தை செய்ய காத்திருக்கும் 10,000-10,000 பரிசுத்த ஜீவிகளால் சூழப்பட்டிருக்கிறார் என்று வேதாகமம் காண்பிக்கிறது. இந்த முகவர் வழியாக தம்முடைய ஆட்சிக்குள்ளிருக்கும் ஒவ்வொரு பகுதியோடும் அவர் தொடர்பில் இருக்கிறார். தமது ஆவியானவர் மூலமாக அவர் எவ்விடத்திலும் இருக்கிறார். தமது ஆவியின் முகவராலும் தமது தூதர்கள் வழியாகவும் மனிதருக்கு அவர் ஊழியம் செய்கிறார். பூமியில் கவனத்தை சிதறச் செய்கிற அனைத்திற்கும் மேலாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தெய்வீக ஆராய்ச்சிக்கு அனைத்து காரியங்களும் திறந்திருக்கின்றன. தம்முடைய மாபெரும் அமைதியான நித்தியத்திலிருந்து தம்முடைய ஏற்பாடு சிறந்ததென்று காண்கிறவைகளை அவர் கட்டளையிடுகிறார். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டிகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரத்தின் மும்மூரத்தையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். காலையையும் மாலையையும் கழிகூற பண்ணுகிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். எரேமியா 10:23, நீதிமொழிகள் 3:5-6, சங்கீதம் 33:18-19, 36:7, 146:5, 119:64, 33:5, 65:5-7, 65:8-11, 145:14-16. கிறிஸ்துவில் வெளிப்படுகிற தேவனுடைய ஆழ்தத்துவம். தேவன் தனிப்பட்ட ஆழ்தத்துவம் உள்ளவராக தமது குமாரனில் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமான இயேசு தனிப்பட்ட இரட்சகராக உலகத்தில் வந்தார். ஆழ்தத்துவமுள்ள இரட்சகராக அவர் உன்னதத்திற்கு எழுந்திருக்கிறார். ஆழ்தத்துவமுள்ள இரட்சகராக பரலோக மன்றங்களில் பரிந்து பேசுகிறார். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராகிய எபிரேயர் 1:3, வெளிப்படுத்தல் 1:13, ஒருவர் நம் சார்பாக தேவனுடைய சிங்காசனம் முன் ஊழியம் செய்கிறார். மனிதர்கள் பட்சிக்கப்படாது தங்களுடைய சிருஷ்டிகரோடு அறிமுகமாவதற்கு ஏதுவாக உலகத்தின் ஒளியாகிய கிறிஸ்து தெய்வீகத்தின் மின்னும் பிரகாசத்தை மறைத்து மனிதரிடையே மனிதனாக வாடும்படியாக வந்தார். பாவம் மனிதனுக்கும் அவனுடைய சிருஷ்டிகருக்கும் இடையே பிரிவினையை கொண்டு வந்ததால் கிறிஸ்துவில் வெளிப்பட்டவராகவே அன்றி தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். யோவான் 10:30, மத்தேயு 11:27 என்று கிறிஸ்து அறிவித்தார். மனிதர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை மனுக்குலத்திற்கு போதிக்க கிறிஸ்து வந்தார். மேலே இருக்கும் வானங்களிலும் பூமியிலும் சமுத்திரத்தின் பரந்த தண்ணீர்களிலும் தேவனுடைய கையின் கிரியைகளை நாம் காண்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் அவருடைய வல்லமைக்கும் அவருடைய ஞானத்திற்கும் அவருடைய அன்பிற்கும் சாட்சி பகருகின்றன. எனினும் தேவனுடைய தனித்துவத்தை கிறிஸ்துவில் வெளிப்பட்டதை போன்று நட்சத்திரங்களிலிருந்தோ சமுத்திரத்திலிருந்தோ அல்லது பலமான நீர்வீழ்ச்சியிலிருந்தோ நாம் கற்றுக்கொள்ள முடியாது. தம்முடைய ஆழ்தத்துவத்தையும் தம்முடைய குணத்தையும் சித்தரிக்க இயற்கையை காட்டிலும் தெளிவான வெளிப்பாடு அவசியம் என்று தேவன் கண்டார். காணக்கூடாத தேவனுடைய தன்மையையும் பண்புகளையும் மனித பார்வை சகிக்கக்கூடிய அளவு வெளிப்படுத்தும்படியாக அவர் தமது குமாரனை உலகத்தில் அனுப்பினார். சீடருக்கு வெளிப்பட்டது. தம்முடைய சிலுவை மரணத்திற்கு முந்தின இரவில் மேலறையில் கிறிஸ்து பேசின வார்த்தைகளை நாம் படிப்போம். அவர் தமது போராட்டத்தின் மணித்துளியை நெருங்கிக் கொண்டிருந்தார். கடுமையாக சோதிக்கப்பட்டு புடமிடப்படவிருக்கிற தமது சீடர்களை தேற்ற அவர் வகை தேடினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். யோவான் 14:1-10 என்றார். தேவனோடு தமக்கிருந்த உறவை குறித்த கிறிஸ்துவின் வார்த்தைகளை சீடர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய போதனைகளில் அநேகம் இன்னும் அவர்களுக்கு புரியாததாகவே இருந்தன. தேவனை குறித்த தெளிவான குறிப்பான அறிவு அவர்களுக்கு வேண்டும் என்று கிறிஸ்து விரும்பினார். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். யோவான் 16:25 என்றார். பெந்தெகொஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது கிறிஸ்து உபமானங்கள் வழியாக பேசின சத்தியங்களை அதிக முழுமையாக அவர்கள் புரிந்து கொண்டனர். அவருடைய போதனைகளில் இரகசியமாயிருந்த அநேகம் தெளிவாக்கப்பட்டன. அப்போது கூட கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தின் முழுமையான நிறைவேறுதலை சீடர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனை குறித்து பெறக்கூடிய அனைத்து அறிவையும் பெற்ற போதும் பிதாவை குறித்து கிறிஸ்து அவர்களுக்கு தெளிவாக காண்பிக்கிற வாக்குத்தத்தின் முழுமையான நிறைவேறுதல் இன்னும் வரவேண்டியதாக இருந்தது. அவ்விதமே இன்றைக்கும் தேவனை குறித்த நமது அறிவு பகுதியானதும் பூரணமற்றதுமாக இருக்கிறது. போராட்டம் முடிந்து பாவ உலகில் தமக்காக மெய்சாட்சி பகர்ந்த தமது விசுவாசமான ஊழியரை மனிதனாகிய கிறிஸ்து இயேசு பிதா முன் அறிக்கை பண்ணும்போது இன்று தங்களுக்கு இரகசியமாய் இருப்பவைகளை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். கிறிஸ்து மகிமையடைந்த தமது மனுஷீகத்தை பரலோக மன்றங்களுக்கு தம்மோடு எடுத்துச் சென்றார். தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய காலமும் தம்மோடு வசிப்பதற்காக தேவன் முடிவாக அவர்களை தம்முடையவர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கையில் அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பின் முடிவில் அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். வெளிப்படுத்தல் 22:4. தேவனை காண்பதை விடவும் பரலோகத்தின் சந்தோஷம் வேறு என்னவாக இருக்க முடியும்? கிறிஸ்துவனுடைய கிருபையினால் இரட்சிக்கப்படுகிற பாவிக்கு பிதாவின் முகத்தை பார்த்து அவரை தகப்பனாக அறிவதைக் காட்டிலும் வேறு என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும்? வேத வாக்கியங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற உறவை தெளிவாக குறித்து காட்டி ஒவ்வொருவருடைய ஆளுமையையும் தனித்துவத்தையும் தெளிவாக பார்வைக்கு கொண்டு வருகிறது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வல்லது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? எபிரேயர் 1:1-5. பிதா மற்றும் குமாரனுடைய ஆளுமையும் அவர்களுக்கிடையே இருக்கிற ஐக்கியமும் கிறிஸ்து தமது சீடர்களுக்காக ஜெபித்த ஜெபமான யோவான் 17 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:20-21. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீடருக்கும் இடையே இருந்த ஐக்கியம் அவர்களின் தனித்தன்மையை அழிக்கவில்லை. அவர்கள் நோக்கத்திலும் மனதிலும் குணத்திலும் ஒன்றாயிருந்தார்கள், ஆனால் தனிநபர்களாக இருந்தார்கள். இவ்விதமே தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தேவனுடைய குணம். மனுஷீகத்தை தம்மீது எடுத்தவராக மனுக்குலத்தோடு ஒன்றாயிருக்கும்படியும், அதே நேரம் பாவம் நிறைந்த மனிதருக்கு பரலோக தகப்பனை வெளிக்காட்டும்படியும் கிறிஸ்து வந்தார். ஆதியிலிருந்து பிதாவின் சமூகத்தில் இருந்த அவர், காணக்கூடாத தெய்வத்தின் சாயலாக இருந்த அவர் மாத்திரமே தெய்வத்தின் குணத்தை மனுக்குலத்திற்கு வெளிக்காட்ட முடியும். அவர் எல்லாவற்றிலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக்கப்பட்டார். நாம் மாமிசமாயிருப்பதைப் போலவே அவர் மாமிசமானார். அவர் பசியோடும் தாகத்தோடும் சோர்வடைந்தும் இருந்தார். ஆகாரத்தினால் தாங்கப்பட்டு உறக்கத்தினால் அவர் புத்துணர்ச்சி அடைந்தார். மனிதரின் பங்கை பகிர்ந்து கொண்டார். எனினும் அவர் குற்றமில்லாத தேவனுடைய குமாரன். ஒரு பரதேசியாகவும் அந்நியராகவும் உலகத்தானாக அல்ல, உலகத்தில் அவர் இருந்தார். இன்று ஆண்களும் பெண்களும் சோதிக்கப்பட்டு புடமிடுவதைப் போலவே சோதிக்கப்பட்டும் புடமிடப்பட்டும் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருந்தார். மென்மையும் மனதுருக்கமும் பரிவும் கொண்டவராக எப்போதும் மற்றவர்களை கருத்தில் கொண்டு தேவனுடைய குணத்தை எடுத்துக்காட்டி தேவனுக்கும் மனிதனுக்குமான சேவையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஏசாயா 61:1, லூக்கா 4:18, ஏசாயா 61:2. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மத்தேயு 5:44-45, லூக்கா 6:35, மத்தேயு 5:45, லூக்கா 6:36. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. லூக்கா 1:78-79. சிலுவையின் மகிமை. மனிதன் மேலிருக்கும் தேவ அன்பை குறித்த வெளிப்பாடு சிலுவையில் மையம் கொண்டிருக்கிறது. அதன் முழு முக்கியத்தை நாவினால் விவரிக்க முடியாது, எழுதுகோலால் வரைய முடியாது, மனித மனதால் புரிந்து கொள்ள முடியாது. கல்வாரியின் சிலுவையை பார்த்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், யோவான் 3:16 என்று மாத்திரமே நம்மால் கூற முடியும். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து, உன்னதத்திற்கு எழுந்தருளின கிறிஸ்து, இதுவே நாம் கற்றுக்கொண்டு போதிக்க வேண்டிய இரட்சிப்பின் அறிவியல். கிறிஸ்துவே, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடைய இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ரோமர் 8:34, எபிரேயர் 7:25. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். எபிரேயர் 4:15. கிறிஸ்து என்னும் ஈவின் வழியாக ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுகிறோம். அந்த ஈவின் வழியாக வற்றாத ஊற்றாக யெகோவாவின் நன்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிறது. மென்மையான நிறத்திலும் மனத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பூவும் அந்த ஒரு ஈவினால் அனுபவிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. வானங்களை அழகுபடுத்தும் நட்சத்திரங்களில் அவர் உண்டாக்காத ஏதொன்றும் இல்லை. விழுகிற ஒவ்வொரு மழை துளியும், நன்றியில்லாத நமது உலகத்தில் வீசுகிற ஒவ்வொரு ஒளிக்கதிரும் கிறிஸ்துவில் இருக்கும் தேவனுடைய அன்பிற்கு சாட்சி பகருகின்றது. தேவனுடைய சொல்ல முடியாத ஈவாகிய ஒரே பேரான குமாரன் வழியாக அனைத்தும் நமக்கு அருளப்படுகிறது. இந்த ஏராளங்கள் அனைத்தும் தேவனுடைய வேலையில் பாய்ந்தோடும்படி அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஏசாயா 64:4. மாற்றத்தை உண்டாக்குகிற அறிவு. கிறிஸ்துவில் வெளிப்பட்ட தேவனை குறித்த அறிவே இரட்சிக்கப்படுகிற அனைவரும் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டிய அறிவு. அது குணத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிற அறிவு. பெற்றுக்கொள்ளப்படுமாகில் இந்த அறிவு ஆத்துமாவை தேவனுடைய சாயலில் மீண்டும் உண்டாக்கும். தெய்வீகமான ஆவிக்குரிய வல்லமையை இது சரீரம் முழுவதற்கும் கொடுக்கும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. தமது சொந்த வாழ்க்கையை குறித்து, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. யோவான் 15:10-8:29 என்று இரட்சகர் கூறினார். இயேசு மனித இயல்பில் எவ்விதம் இருந்தாரோ அதை போலவே தமது பின்னடியார்களும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரட்சகர் வாழ்ந்த தூய்மையும் உயர்ந்த பண்புமுள்ள வாழ்க்கையை அவருடைய பலத்தினால் நாம் வாழ வேண்டும். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 3:14-19 என்று பவுல் கூறுகிறார். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசியர் 1:9-11 என்கிறார். இந்த அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். இதை விடுத்து அனைத்தும் மாயையும் ஒன்றுமின்மையுமாய் இருக்கிறது. ஆமேன்.